ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம்மை எப்பொழுதும் காப்பது அருள். எத்தனை தப்பு பண்ணினாலும் காப்பாற்றுகின்ற அருள். சுவாமி பைத்தியக்காரனா இல்லையாங்கிறது கேள்வி. ஒரு கவிஞர் சொல்றார், மூணு தடவை நம்முடைய பிழையை பொறுக்கின்ற ஜலத்தை, அதுல நத்தை இருக்கு, நண்டு இருக்கு, முதல இருக்கு, பாசி இருக்கு, பத்து பாத்திரத்தை அலம்புற அழுக்கெல்லாம் இருக்கு, துணி துவைக்கிற அழுக்கெல்லாம் இருக்கு, எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுற அழுக்கெல்லாம் இருக்கு. இந்த கங்கா ஜலத்தை தலையில வச்சுண்டு இந்த உயிர்கள் கோடிக்கணக்கா பிழைகள் எத்தனை முறை செய்தாலும் மன்னிக்கின்ற அம்பாளை ஒரு பக்கத்துல வச்சுட்டு இருக்கிறானே, அவன் பைத்தியக்காரன் தானே. யார தலையில தூக்கி வச்சுக்கணும்? மீனாட்சிய தலையில தூக்கி வச்சுக்கணும், கங்கையை தலையில தூக்கி வச்சு கூடாது. ஆனா சுவாமி என்ன பண்றார், விவரம் தெரியாம கங்கையை தலையில தூக்கி வச்சுட்டு இருக்காரு. மீனாட்சிய தூக்கி வச்சுக்க வேண்டாம், வச்சுக்காம வச்சுக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு இருக்கார். மீனாட்சிக்கு சமாதானம் வேற சொல்லிட்டு இருக்கிறார், ஆகவே நீ பித்தன். இப்படி எல்லாரும் சுவாமிய பைத்தியம்னு சொல்றதுக்கு புதுசு புதுசா காரணம் கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க. ஆகவே எனக்கு விடுதலையே கிடையாது, நான் பித்தன் தான், ஆகவே நீ பித்தா என்றே பாடு அப்படின்னு சுவாமி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இதை விட உயர்ந்த சொல் கிடையாது, அதனால நீ பித்தன் என்றே பாடு. முன்னோரும் பாடி இருக்கிறார்கள், பித்தா பிரேசூடி என்று ஒரு பதிகத்துல ஆளுடைய பிள்ளையார் பாடியிருக்கிறார். அவை இவர் முதல்ல பாடல, இவருக்கு முன்பாக ஞானசம்பந்த பெருமான் பெண்ணான் அலியாய பித்தா பிரைசூடி என்று பாடியிருக்கின்றார். ஏற்கத்தம்புலி ஒரு பதிகத்துல பாடியிருக்கிறார் என்று பார்க்கிறோம் குறிஞ்சிப்பன் பதிகம். அப்படி முன்னோர் உரைத்த மொழியை கொண்டு பாடுகின்றார் சுவாமி. சொல்றார், முன்பினை பித்தன் என்றே மொழிந்தனை ஆதலாலே என் பெயர் பித்தன். நிஜமாவே எனக்கு பித்தன் என்று பெயர். அந்த திருவண்ணை நல்லூர்ல இருக்கிற அந்த முனிவன் இருக்கிறானே, அவனுக்கு பித்தன் என்றே பெயர் அப்படின்னு அந்த வாசகம் வருது. பெருமுனி பித்தன் அப்படின்னு வாசகம் வருது. இதுல அந்த அற்புத பழ ஆவணத்துல, பழைய ஆவணம் ஆனா அற்புதமான ஆவணம். எப்படின்னா அப்பொழுது உண்டான பழைய ஆவணம், இந்த அற்புத பழ ஆவணம். அதுல பெருமானுக்கு பெயர் பித்தன் என்றே இருக்கின்றது. என்னை பித்தன் என்றே பாடுவா என்றார், நின்ற வன்பெரும் தொண்டர் ஆண்ட வள்ளலை பாடலுற்றார். கொத்தார் மலர் குழலாள் ஒரு கூறாய் அடியவர் பால் மெய்த்தாயினும் இனியானை அவ்வியன்னாவலர் பெருமான். பெற்ற தாயை விட இனிமை செய்கின்ற கடவுளை, பெற்ற தாயை வந்து அதனால சிறுமைப்படுத்தப்பட மாட்டாள், பெற்ற தாய் உயர்ந்தவள். உலகத்தில தன் வயிற்றிலே பிறந்த குழந்தையினிடத்திலே ஒரு பெண் வைக்கின்ற அன்பு உயர்ந்த அன்பு என்று திருவாசகம் போன்ற நூல்களிலே பலமுறை சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கு பல தாய் உண்டு, வளர்க்கின்ற தாய், உணவு ஊட்டுகின்ற தாய், பள்ளிக்கு அழைத்து செல்கின்ற தாய், அப்படிலாம் பல தாய்மார்கள் உண்டு. பெற்ற தாய்னு இருக்க, ஒரு தாய் எந்த குழந்தை பசின்னு கேட்டாலும் உணவு கொடுப்பாள், ஆனால் தன் பிள்ளை கேட்காமல் இருக்கும் போதே போய் கொடுப்பாள் பால் நினைந்து ஊட்டும் தாய். என்ன காரணம்? தம் பிள்ளை என்பதனால. கடவுள் அப்படிப்பட்ட தாயை விட இனியவன், தாயினும் நல்ல சங்கரன் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு சிறந்த காரணம் அடியேனுக்கு தோன்றுவதை சொல்றேன். குருநாதர் சொன்னதுதான். என்ன சொன்னார்னா, அம்மா நம்மள்ட்ட வைக்கிற அன்பும் உஸ்தி, கடவுள் நம்மள்ட்ட வைக்கிற அன்பும் உஸ்தி, ஆனால் இரண்டுல எது நல்லதுன்னு பார்க்கும் போது கடவுள் வைக்கிற அன்பு தான் நல்லது. அம்மாவுடைய அன்புல குற்றம் கிடையாது, ஆனா அவள்கிட்ட அறியாமை இருக்கு, கடவுளிடத்துல அறியாமை கிடையாது. அதனால பெருமான் வேண்டத்தக்கது அறிவோன், அந்த அறிவு அம்மாவுக்கு கிடையாது. அம்மா என்ன பண்ணுவா, குழந்தை சாப்பிடுறதுன்னா நிறைய சாப்பாடு ஊட்டிடுவா. தன்னுடைய அறியாமையினாலேயே பிள்ளைய தங்கிட்ட வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதனுடைய கல்வியோ செல்லம் விட்டுகின்றதுக்குள்ள முட்டுக்கட்டை கூட போடலாம் என்று பார்க்கின்றோம். பெற்ற தாய் முக்திக்கான உபாயத்திற்கும் முட்டுக்கட்டை போடலாம். பெருமான் எப்படிப்பட்ட தாயினா, பட்டினி போடுகின்ற தாய், நல்ல தாய் அப்படின்னு பாக்குறோம். அதனால ஒரு தாய்க்கு அந்த உயர்ந்த நிலை வாராது என்று நான் சொல்லல. மெஜாரிட்டி தாய்மார்கள் அறியாமையினால் சிரமப்படுவார்கள். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொல்கின்ற தாய் பெருமான். பெற்ற தாய் பால் நினைந்து ஊட்டும் தாய், அவளை விட பெரியவன் என்பதனால் அவள் வந்து ஊனினை பெருக்கி உள்ளொளி சுருக்குகின்ற தாய், ஊனினை பெருக்கி உள்ளொளி சுருக்குகின்ற தாய். அன்பு ரெண்டு சமம், அன்பிலே உயர்ந்தவர்கள் தான் ரெண்டு பேரும். ஆனால் பெருமான் ஊனினை உருக்கி உள்ளி பெருக்குவான். சாமி என்ன பட்னி போடுவான், நம்மள தேவைக்கு தகுந்த அளவுதான் சாப்பாட்டை தருவான். சாமி கொடுக்கிற சாப்பாடு எதிர்ச்சா லாப சந்துஷ்டன் என்று துறவிகள் இருப்பார்கள். நம்மை நாடி வருகின்ற உணவை மட்டும்தான் உண்பது, உணவை தேடிச் செல்வதில்லை என்று பட்டினத்தார் போன்றவர்கள் இருந்தார்கள். அவங்கெல்லாம் பட்டினி கிடந்து சாகல, தேவையான உணவை அருள் கொடுக்கும், பிச்சை கூட எடுக்க மாட்டார் பட்டினத்தார். அப்படி இருக்கும்போது கடவுளை நம்பி வாழ்ந்தார். We don't live by bread and butter, we live by the grace of God. அப்படிங்கிறது அந்த உணவு இருப்பவர்களை கடவுள் கைவிட போறதில்லை என்று பார்க்கிறோம். அப்ப அவன் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்குவான். அம்மா அப்படி பண்ண மாட்டார். அப்பர் பெருமானை ஆட்கொள்ள வேண்டும் என்று அந்த திலகவதியார் தொடர்ந்து விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தார். பெருமான் சொன்னார், அவன் முன்பே நம்மை முற்பிறவியிலே நம்மை அடைவதற்கு தவம் செய்தான். அந்த தவத்திலே சிறிது குறை இருந்த காரணத்தினால் இப்பிறவி எடுத்திருக்கிறான். மற்றவர்களை வந்து மதம் மாற்றுவதைப் போல ஆசை காட்டி பணம் காட்டி பெண்ணை காட்டி அவனை சமய மாற்றம் செய்ய முடியாது. அவன் பின்பற்றுகின்ற அந்த சமயத்தையே நேர்மையாக பின்பற்றுகின்றான், சமணத்திலே உயர்ந்த நிலையிலே இருக்கின்றான். அப்ப அவனுக்கு வயிற்று நோய் கொடுத்துதான் சூளை கொடுத்து ஆட்கொள்வேன்னு சுவாமி சொன்னார். அந்த நேரத்துல அந்த தமக்கேறாகின்ற திலகவதியார், ஐயோ என் தம்பிக்கு வயிற்று நோயை கொடுத்துடாதீங்க, அவனால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லல. அதை இட் இஸ் அன் எக்ஸப்ஷன் டு தி ரூல். ஒரு தாய் என்பவள் அங்கனம் இருக்க வேண்டும், அங்கனம் இருந்தால் கடவுளை போல் என்று பார்க்கின்றோம். அவங்க என்ன பண்ணாங்க, பெருமான் விரும்புவதுதான் சரியா இருக்கும், பெருமானிடம் குற்றம் நிகழாது, ஆகவே பெருமானே நீ எவ்வாறு ஆட்கொள்ள வேண்டுமோ அவ்வாறு ஆட்கொள்ளுங்கள். அப்ப பெருமான் தாயினும் நல்லவன் என்பதை இங்கு சொல்றார். மெய்த்தாயினும் இனியான் அந்த பெருமானை அவ்வியன் நாவலர் பெருமான், அகன்ற அந்த திருநாவலூரிலே வயர் மருத நிலத்தினாலே அகன்றிருக்கின்ற திருநாவலூரிலே இருக்கின்ற மக்களுக்கு தலைவனாக இருக்கின்ற நம்பியாரூரர், பித்தாபீரை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகு எல்லாம் உய எடுத்தார். பித்தாபீரை சூடி என்று எடுத்து பாடுகின்றார். அந்த பதிகத்தை பாடுவதனாலே இந்த பூமி மட்டும் இல்லாமல் எல்லா உலகங்களும் உயிந்தன என்று சேக்கடார் சொல்றார். என்ன பொருள்னா, இந்த தேவாரத்தை பாடுகின்ற அடிவயிற்றிலிருந்து வேதத்தை எப்படி சத்தமா பாராயணம் பண்றாங்களோ அது போல தேவாரத்தையும் நல்லா சத்தமா தான் பாராயணம் பண்ணணும். அந்த தேவார ஒலியினை கேட்கின்ற உயிர்கள் எல்லாம் பெருமானுடைய அருளை பெறும். அப்ப பூமியில் இருக்கின்ற உயிர்கள் பெறுவதோடு கூட அந்த விசும்பிலே இருக்கின்ற உயிர்கள் விண்ணிலே இருக்கின்ற உயிர்களும் அந்த அருளினை பெறும். அதனால இந்த தேவாரத்தை கொண்டு இங்க நம்ம மட்டும்தான் உயிர்கள் உய்வது என்பதில்லை, வேறு உலகங்களில் இருக்கின்ற உயிர்களும் அவருடைய புண்ணிய பயனாக பின்னால் பூமியிலே தோன்றும். அவ்வாறு பின்னால் பூமியிலே தோன்றிய மனித பிறப்பெடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு பிறப்பெடுத்து இந்த திருமுறைகளை படிப்பதனால இனி வருகின்ற உயிர்களுக்கும் அருள் செய்கின்ற விதத்திலே இந்த தேவார பதிகத்தை பாடினார். இத்தாரணி முதலாம் உலகு எல்லாம் உய எடுத்தார் என்று பார்க்கின்றோம். அதை இந்தளம் என்ற பண்ணிலே பாடினார் என்று சொன்னார். முறையால் வரு மதுரத்துடன் மொழி இந்தளம் முதலில் குறையா நிலை மும்மைப்படி கூடும் கிழமையினால் நிறை பாணியின் இசைகோள் புனர் நீடும் புகழ் வகையால் இறையான் மகிழ் இசை பாடினன் எல்லாம் நிகரில்லான். உலகத்துல எத்தனை பொருள்களை எடுத்து வைத்தாலும் நம்பியாரூருக்கு இணையாக ஆக முடியாது. உலகத்தை ஒரு திராசுல வச்சு நம்பியாரூரை இன்னொரு திராசுல வச்சா நம்பியாரூர் இருக்கின்ற திராசு கீழே போகும். உலகத்தை வென்றவன், ஒரு மெய்யடியவன் என்பவன் உலகத்தை வென்றவன், யாதொன்றும் தனக்கு இணையில்லாத பெருமான் அந்த நம்பியாரூரர், இறைவன் மகிழ்கின்ற இசையிலே இந்தளம் என்ற பண்ணிலே இறைவனுக்கு ஓப்பாகின்ற பொருளிலே பெருமானே இனிமேல் நான் உனக்கு அடிமையில் என்று சொல்ல முடியுமா? இதுவரையிலும் சொல்லியிருக்கலாம் பெருமானே, நேற்று வரையிலும் சொல்லியிருக்கலாம், ஒரு மணி நேரம் முன்பு சொல்லியிருக்கலாம், ஒரு மணித்துளி முன்பு சொல்லியிருக்கலாம், ஆனால் இனி சொல்ல முடியாது. நீ என்னை ஆட்கொண்ட அந்த அருள் திறத்தினுடைய பெருமையை எளிமையை அறிந்த பிறகு இனிமேலும் வருகின்ற பிரிவை அனைத்திலும் நான் உனக்கு மீளா அடிமை என்பதை அடியேன் உணர்ந்திருக்கின்றேன். உமைக்கே நான் மீளா அடிமை என்பதை உணர்ந்து விட்ட காரணத்தினாலே இனி மறந்தும் கூட பிறழ்ந்தும் கூட உனக்கு நான் அடியேன் அல்லேன் எனல் ஆமே என்று சொல்ல முடியுமா? ஆமே என்றால் பொருந்துமா? இனி நான் உனக்கு அடிமையில்லை என்று முரண்டு பிடிக்க என்னால் முடியுமா? கனவிலும் முடியாது, நனவிலும் முடியாது என்ற பொருளிலே பாடுகின்றார் அந்த பதிகத்திலே சில பாடல்களை. நம்ம பார்ப்போம். பித்தாபிரை சூடி பெருமானே அருளாள எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனல் ஆமே. பித்தனே பெருங்கருணையாளனே என்று பொருள். பித்தனே என்றால் பெருங்கருணையாளனே. அதற்கு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பிறை சூடி என்று சொன்னார். பிறையினா திங்கள், திங்களுடைய ஒரு கீற்று. அதனை எவ்வாறு பெருமான் சூடினான் உங்களுக்கு தெரியாத கதையில், இருந்தாலும் சுருக்கமா இந்த இடத்திலே பாடப்பட்டதனுடைய பொருள் பொருத்தத்தை கருதி சொல்றேன். திங்கள் சந்திரன் அவன் ஒரு தெய்வம். அவனுக்கு தக்கன் தான் பெற்ற பெண்கள் அனைவரையும் அந்த தாட்சாயணி தவிர ஏனையோரை திருமணம் செய்து கொடுத்தான். நட்சத்திரங்களாகின்ற பெண்களை கொடுத்தான். அந்த பெண்களிடத்திலே இவன் சமமாக அன்பு பாராட்டாமல் ஒரு தீடம் மட்டும் அதிகமாக அன்பு செய்தான். அதனால ஏனைய பெண்கள் தன்னை தகப்பனாட்ட போய் ஆட்டையும் மாட்டையும் விற்கிற மாதிரி மாப்பிள்ளைக்கு எங்களை எல்லாம் போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களே அப்பா, நாங்கள் இன்பமின்றி வாடுகின்றோமே என்று முறையிட்டார்கள். உடனே அவன் செய்வது குற்றம் என்று அறிந்த அந்த மாமனார், நீ உடம்பு நாலு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக உடம்பு தேய்ந்து இல்லாமல் போக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு இல்லாம போயிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு க்ஷய ரோகம், அழுகின்ற நோய். இவ்வாறு நீ உன் கலைகள் 16 தேய்ந்து நீ இறக்க கடவா என்று சாபம் கொடுத்துட்டார். அந்த கலைகள் வேகமாக தேய்ந்து கொண்டு வந்தன. ஒரு நாளுக்கு ஒரு கலையாக தேய்ந்து கொண்டு வந்தது. கடைசியில ஒற்றை கலை மிஞ்சியது. அப்பொழுது உயிர் வாடிய அந்த திங்கள் அவன் என்ன பண்ண, பல வழிகளிலும் தன் உயிரை காத்துக்கொள்ள முயன்றான், முடியவில்லை. கடைசியில பெருமானுடைய திருவடியிலே விழுந்தால் உயிரி உண்டு என்று நினைத்து கைலாயத்திற்கு வந்து பெருமான் திருவடியிலே விழுந்தான். உயிர் பிச்சை கேட்டான். உயிர் பிச்சை கேட்ட அவனுக்கு பெருமான், அவன் உயிரை மட்டும் கொடுத்தால் போதுமே, உயிரை மட்டும் கொடுத்தால் போதும் இல்லையா. ஆனால் பெருமான் அவன் தன் திருவடியிலே வந்து விழுந்ததற்கு மகிழ்ந்து, நீ எதற்கும் பயப்படாத, உன் உயிர் உன்னை விட்டு பிரியாது, உயிர் மட்டும் இல்ல நீ ஆரோக்கியத்தோடும் இருப்பா என்று சொல்லி அந்த ஒற்றை கலைகாரிக்கின்ற திங்களை தன் தலையிலே எடுத்து சூடிக்கொண்டார். காலையில விழுந்தவனுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்தா போதும், அவனை தலையிலே சூட வேண்டும் என்பது இல்லை. ஆகவே இது ஒரு பித்து பிடித்தவன் செய்கின்ற செயல் தானே. ஒருத்தன் கேக்குறா பழைய சோறும் ஊறுகாவும் இருந்தா கொடுங்கிறான், இருப்பானு அவனுக்கு வடை பாயத்தோட சமைச்சு போடணுங்கிற தேவை உண்டா இல்லையே. கெட்டதை கொடுத்தால் போதுமே. அந்த நிலையிலே பெருமான் செய்த பெருங்கருணையினாலே பித்தன் என்றால் பெருங்கருணையாளர் என்று பொருள். அதை நமக்கு உணர்த்துவதற்காக உடம்போடு புணர்த்தி உணர்த்துதல். பெருமான் எங்கனும் பித்தன் என்பதை காட்டும் முகமாக பித்தா என்றதோடு அமையாமல் பிறைசூடி என்று விளித்தார். பித்தா பிறைசூடி, அப்படி என்றால் உன் உண்மையிலேயே பித்தன் தான். இவன் எளியவன், இவனை ஏமாற்றி விடலாம் என்று நீங்களும் நானும் கருதக்கூடாது என்பதற்காக பெருமானே அவன் விரும்பினால் அவன் அருள் செய்வானே தவிர அவன் எளியவன் என்று நினைத்து நீ ஏமாற்ற முடியாது. அவனா ஏமாறுவானே தவிர நம்மால ஏமாற்ற முடியாது என்பதனால அவன் பெருமான். அவன் ஏமாந்ததை நாம் நினைவு கூறுவதனால நாம் அவனை ஏமாற்றி விட முடியும் என்பது இல்லை. மாலறியா நன்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம், நாம் அறிய மாட்டோம். ஆகவே அவன் பித்தனாகிலும் அவன் பெருமானே. பித்தா பிறைசூடி பெருமானே, பெருமான் என்று சொன்ன உடனே ஹீ இஸ் டோட்டலி இன்ஆக்சசிபிள், யாராலும் அவனை நெருங்க முடியாது. கிட்டாதாயின் வெட்டனவர பெரிய லெவல்ல இருக்கிறவர், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறதுக்கு நம்மால முடியாது. அவருக்கு கீழே 10 செக்ரட்டரி இருக்கான். நாம எத்தனை வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும், நாம எத்தனை மெயில் அனுப்பிச்சாலும், அதுல எவனாவது படிச்சு கிழிச்சு போட்டுருவான், எஜமான்டே போகாது. அப்படி இருக்கும்போது அவன் அருளை நாம் எவ்வாறு பெறுவது அப்படின்னு ஒரு அச்சம் வரும் இல்ல. பெரியவன் என்று சொன்னால் அவனை நெருங்க முடியாது என்ற அச்சம் வரும். அவன் பெரியவன் ஆயினும் அவன் அருளாளன். ஆகவே அவனிடத்தில் நாம் அச்சப்பட தேவையில்லை. அவன் அருள் நமக்கு கேரண்டி, அவன் அருள்வது நிச்சயமாக நமக்கு உண்டு என்பதற்காக பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. பெரியவர்களா இருப்பவர்கள் எல்லாம் அருளை ஆளமாட்டார்கள், கருணையோடு இருக்க மாட்டார்கள், இரக்கமற்றவர்களா இருப்பார்கள். பெரிய நிலையில் இருப்பவர்கள்லாம் இவன் அருளே வடிவாக இருக்கின்ற பெரியவன் என்று பார்க்கின்றோம். பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய். பெருமானே, அடியேன் மனத்திற்குள் நீ உன்னை வைத்த காரணத்தினாலே அடியேனால் உன்னை எக்காரணம் பற்றியும் மறக்க இயலாது இருக்கின்றேன். என்ன பொருள்னா, மறந்தேயும் தன் கடல் நான் மறவா வண்ணம் அருளிய திறம் என்று திருவாசன் சொல்லும். மறத்தல் என்பது எப்படி கைகூடும்னா, நாம் ஒன்றை பொருட்படுத்தாது இருக்கும்போது அந்த பொருள் நமக்கு மறக்கும். ஆனால் பெருமான் என்ன செய்து விட்டான், எந்த நிலையிலும் அவனை நாம் மறக்க முடியாத வண்ணம் அவன் தன் திருவடியை நம் மனதிலே பொறித்து விட்டான், தன் மெய்யடியார்கள் மனதிலே பொறித்து விட்டான். ஆகவே பெருமானே, உன்னை நான் தலைகீழ் என்றாலும் மறக்க முடியாத வண்ணம் நீ உன்னை என் மனதிலே பொறித்து விட்டா என்பது இதற்கு பொருள். எத்தானும் மறவாதே நினைக்கின்றேன் என்ற வண்ணம் என் மனத்து உன்னை வைத்தாய். இது எப்படியா அப்படின்னு கேட்டா, கண்ணிலே விழுந்த ஒரு மணலை கண்ணால் மறக்க முடியுமா? கண்ணில ஒரு மணல் விழுந்துருச்சு, அது மணல் என்ன பண்ணும், கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கும். கண் அதை மறந்து விட்டு ஒரு காட்சியை காண முடியுமோ? முடியாது. கண்ணில மணல் விழுந்துட்டா பரவாயில்லப்பா, அதை பத்தி யோசிக்காம டிவியில ஒரு ஷோ பார்ப்போம், அரை மணி நேரம் டிவி பார்க்கணும், சீரியல் முக்கியம், முடியுமா? டாக்டர் தேடி தானே போவோம். கண்ணிலே விழுந்த மணல் கண்ணினை துன்பு உறுத்துகின்றது, ஆனால் உயிரின் உள்ளத்திலே விழுந்த சிவம் உயிரினை இன்பு உறுத்துகின்றது. இரண்டும் உறுத்தல் தான். கண்ணிலே விழுந்த மணலை கண்ணால் எவ்வாறு கருதாது இருக்க முடியாதோ, அதுபோல கடவுள் தன் மெய்யுருளை செய்து விட்டால் அந்த மெய்யுருளை பெற்ற அடியானால் அந்த கடவுளை கைவிட முடியாது. கண்டலால் அருளுமில்லை, கலந்த பின் பிரிவதில்லை என்ற அப்பெருமான் இந்த கருத்தை, உயர்ந்த கருத்தை திருவையார் திருநேசில சொல்றார். ஆகவே பெருமானே, நீ என்னை ஆட்கொண்ட திறம் உன்னை அடியேனால் மறக்கவே முடியாது என்ற திறம், மறந்தேயும் தன் கடல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திறம் என்று திருவாசத்தில் சொல்லப்பட்டது. அதை சொல்றார், எத்தானும் மறவாதே, அந்த உண்மை மறைஞ்சிருக்கு, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய். நீ மனத்து என் மனத்து உன்னை வைத்தாய் என்பதனால அடியேன் எத்தானும் மறவாதே நினைக்கின்றேன் ஆயினேன். பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுறையுள் அத்தா, அந்த தென்பெண்ணை என்ற நதி, அந்த நதியினுடைய தெற்கு கரையிலே இருக்கின்ற திருவெண்ணெய் நல்லூர் என்ற திருத்தலத்திலே திருவருள் துறை என்ற திருநாமம் கொண்டிருக்கின்ற திருக்கோயிலே விளங்குகின்ற பெருமானே, உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. பெருமானே, நான் இனி உனக்கு அடிமையில்லை என்று என்னால் உருண்டு பிடிக்க சற்றேனும் முடியுமா? இனிமேல் சொல்ல முடியுமா? அந்த வீராப்பெல்லாம் இனிமே கிடையாது. நான் உனக்கு மீளா அடிமை என்பதை உலகம் அறிவதோடு நானும் சிறப்பாக அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்றார். இந்த பொருளிலேயே எல்லா பாடல்களும் பாடுறார். இந்த பூமியிலே பிறந்து பல நாளும் உன்னை நினையாது திரிந்தேன், ஆனால் அங்கனமே இந்த பிறவி வீணாகி விடாமல் நீ பெருங்கருணையினாலே என்னை வந்து ஆட்கொண்டாய் என்று அடுத்த பாடல்ல சொல்றார். நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை, மனத்து உன்னை நினைப்பின்றி பேயாய் பிரிந்தைத்தேன். அப்படிப்பட்ட நிலையிலே பெறலாக அருள் பெற்றேன், என் தகுதிக்கேற்ற அருளை நீ செய்யவில்லை, என் தகுதிக்கு மீறிய அருளை நீ செய்தாய். நன்றி கட்டி இருந்த எனக்கு நீ என்ன செய்தாய், நாய்க்கு பொற்ற விசு நாய்க்கிடுமா என்றே நின் பொன்னருளே என்ற அளவிலே நீ செய்தாய். வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுறையுள் ஆயா, உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. பெருமானே, நீ செய்த அருள் திறத்தினாலே உன்னை நான் மறவாது மனதிலே நினைக்கின்றேன் என்ற அந்த முதல் பாட்டினுடைய கருத்தை ரீட்ரேட் பண்றார், ரிப்பீட் பண்றார். அதான் வேதம், கூறியது கூறுதல்னால இது வேதமாகின்றது. மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, பொன்னே மணிதானே வைரமே. பெருமானை பார்த்து பொன்னே மணியே வைரமேன்னு சொல்றார். என்ன பொருள், பொன் உயர்ந்ததா கடவுளை விட? கடவுளை விட மாணிக்கம் உயர்ந்ததா? கடவுளை விட வைரம் உணர்ந்ததா? அப்ப கடவுளை போய் ஊமை இல்லாத ஒரு பொருளை பார்த்து ஊமை தரலாமா? தனக்கு ஊமை இல்லாதான், பொய்யாமொழி புலவர் சொல்லிருக்கிறார்ல, தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பெருமானுக்கு எதுவும் ஊமையா கொடுக்க கூடாது. பாலே என்று பெருமானை சொல்லலாமா? பால் புளிக்குமே, பால் பலருக்கும் ஒத்துண்டாலும் சிலருக்கு ஒத்துக்காதே. பால் பால் குடிக்காதீங்க, மோர் வேணா சேர்த்துக்கீங்கன்னு டாக்டர் சொல்றாரு சில நேரங்கள்ல. அப்ப ஊமே இல்லாத பொருளுக்கு ஊமை தரலாமா? என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, பொன்னை விரும்புவோருக்கு பொன் எங்கன முக்கியமோ அதே போல நீ எனக்கு முக்கியம், அதனால் நீ என்னுடைய பொன் அப்படி வச்சுக்கணும். திருமுறைகளுடைய பொருள் அப்படி உணரணும். இது சாதாரண இலக்கியமா இருந்தா அந்த ஊமை கொடுப்பது குற்றமாகும். இது வேதம் என்பதனால இதற்கு பொருளை செம்மையாக உணர வேண்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அம்மா தங்க சங்கிலி போட்டுட்டு இருக்கிறா, வாசல்ல நின்றுகிட்டு குழந்தைக்கு தோறு ஊட்டிட்டு இருக்கிறா, கொஞ்சம் இருட்டிடுச்சு. பைக்கில் வந்தா வந்தா கத்தியை காமிச்சு குழந்தைய பிடுங்கிடுவேன், சங்கிலியை ஒழுங்கா கழட்டி கொடு அப்படின்னு கேட்கிறேன். இந்த அம்மா குழந்தைய கொடுப்பாளா சங்கிலியை கொடுப்பாள்? சங்கிலியை கொடுப்பாளா? குழந்தைய வச்சுப்பாள்ல. ஏன் அப்படி பண்றாவ? பொன் மீது பற்றிருக்கின்ற ஒரு பெண்ணே பொன்னினும் உயர்ந்த பொருள் இன்னது என்று அறிந்து வைத்திருக்கிறார். அந்த நிலையிலே கூட பொன்னினும் உயர்ந்த பொருள் இன்னது என்று ஒரு தாய் அறிந்து வைத்திருக்கிறாள். அந்த குழந்தைய எப்படி கொஞ்சரா? என் தங்கமே, என் மணியே, என் வைரமே என்று கொஞ்சும் பொழுது இந்த தங்கத்தை விட உன்னை பெரிதாக கருதுகின்றேன். நீயா தங்கமா என்றால் எனக்கு நீதான் வேண்டும். ஆகவே நீ எனக்கு தங்கம் என்பது பொருள். அந்த நிலையிலே பொன்னை விரும்புவோருக்கு பொன் எவ்வளவு முக்கியமோ, மணியை விரும்புவோருக்கு மணி எவ்வளவு முக்கியமோ, வைரத்தை விரும்புவோருக்கு வைரம் எவ்வளவு முக்கியமோ, அதே போல பெருமான் எனக்கு முக்கியம், எனக்கு பொன்னும் மணியும் வைரமும் முக்கியம் இல்லை என்பது பொருள். பெருமானை பொன்னை என்று சொல்லும் போது எனக்கு பொன் வேண்டாம், நீ வேண்டும் என்பது பொருள். வைரமே என்று சொல்லும் பொழுது எனக்கு வைரம் வேண்டாம், நீதான் வேண்டும் என்பது பொருள். ஆகவே பெருமானுக்கு ஊமை கொடுக்கல, பெருமானுக்கு யாரும் ஊமை கொடுக்கல, அவன் ஊமையற்றவன். இங்கு சொல்லப்படுவது ஒரு நுண்ணிய பொருள். பொன்னே மணிதானே வைரமே, பொருதுந்தி மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அன்னே உனக்காளா இனி அல்லேன் எனலாமே முடியேன் இனி பிறவேன். பெருமானே முடிதல் என்றால் இருந்து போதல். பெருமானே எனக்கு இனி இறப்பும் இல்லை இனி பிறப்பும் இல்லை என்று சொல்றார். பெருமான் கொடுத்த அடிமை பண்பு, அடிமை பண்பினும் உயர்ந்த ஞானம் இல்லை. சைவத்தில ஞானம் என்பது பெருமானுடைய தலைமை பாட்டையும் நம்முடைய மீளா அடிமைத்தன்மையும் தொடர்ந்து உணர்வதுதான், இதான் சிவஞானம். புத்தக படிப்பு ஞானம் இல்ல, அதெல்லாம் மண்டையில ஒரு அடிபட்டா மறந்து போயிடும். பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு உடம்பை துண்டு போட்டாலும் அடிமை மாறாது, உடம்பையே கூறிட்டாலும் அடிமை மாறாது. ஆனா கற்ற கல்வி தலையில ஒரு அடிபட்டா மறந்து போகும், மனைவி முகம் மறந்து போகும், பெற்ற பிள்ளையின் பெயர் மறந்து போகும், அப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்கு ஆஸ்பத்திரியில். அதனால கல்வி ஞானமோ ஏறைய ஞானமோ ஞானம் இல்ல, பெருமான் இருக்கிறான்ங்கிற ஞானம் தான். அது எப்படி உண்டாகும்? அவருடைய மெய்யுருளை பெறும்போது உண்டாகும். அதனால என்ன வருதுன்னா, ஜனன மரண பயம் நீங்கும், கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கொத்தும்பி என்று திருவாசகம். அந்த ஜனன மரண பயம் நீங்கியதை இங்கு சொல்றார். முடியேன் இனி பிறவேன், பெருமானே எனக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை என்று சொல்ற. முடியேன் இனி பிறவேன் பேரில் மூவேன், பெரில் மூவேன் என்று சொன்னால் பெருமானே சிவலோக வாழ்வு பெற்றால் அதிலும் எனக்கு மூப்பென்று ஒன்று இல்லை, எப்பொழுதும் இந்த சுந்தரனாகவே இருப்பேன். பெரில் மூவேன் பெற்றம் ஊர்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள் நீ. பொய் என்றால் பற்றுக்கு இடம் தருகின்ற சொற்கள், அவற்றையெல்லாம் உரைப்பேன் என்று சொன்னால் முன்பு உரைக்கின்ற இயல்பு கொண்டவனாய் இருந்தேன், அந்த இயல்பை நீ மாற்றி என்ன பண்ணிவிட்டாய்? என்னையே பாடு என்று சொல்லிவிட்டாய். பெருமானே உன்னையே பாடுகின்ற நிலைக்கு நீ தள்ளிய காரணத்தினால்தான் நான் உயிர்ந்தேன், இல்லை என்றால் இந்த நாக்க என்ன பண்ணும்? உலகத்தை பாடி பந்தப்படும். திருப்பயணம் அந்த தலத்துக்கு சம்பந்த பெருமான் தக்கராக தக்கேசி பண்ணல ஒரு பதியம் பாடியிருக்கிறார், வேதமோதி வெண்ணூல் பூண்டு அப்படிங்கிற பதியம். அந்த பதிகத்துல திருக்கடைக்காப்புல சொல்றார், நான் உயித்தனைய திரளான்மிக்க ஞான சம்பந்தன், இந்த சம்பந்தன் இருக்கிறானே இவன் தன்னுடைய நாக்கிற்கு நல்ல கதி கொடுத்து விட்டான். பெருமானை பாடுவதனால என் நாக்கினை நான் நல்ல உலகிற்கு அனுப்பிவிட்டேன். பேச பெரிதும் இனிய பெருமான், அந்த பெருமானையே பேசிக் கொண்டிருப்பதனாலையும் அவனையே பாடிக்கொண்டிருப்பதனாலையும் இந்த நாக்கு என்ன பண்ணுது? அவமே நினைப்பதையும் அவமே பேசுவதையும் உலகத்திலே ஈடுபடுவதையும் தவிர்த்து தன்னை காப்பாற்றிக் கொள்கின்றது. அத சொல்றார், முன்பெல்லாம் இந்த இயல்பு கொண்டவனா இருந்தேன், உன்னால் ஆட்கொள்ளப்பட்டதனால் உயிர்ந்தேன் என்ற பொருளிலே கொடியேன் பல பொய்யே உரைப்பேன் என்றால் முன்பெல்லாம் உரைப்பேன் என்பது பொருள். குறிக்கொள் நீ, நான் தொடர்ந்து உன்னையே பாடும் வண்ணம் நீ என்னை காத்துக்கொள்வாயாக. என்ன காரணம்? அந்த முன்பெல்லாம் பழகிய காரணத்தினாலே அது வந்து ரிலாப்ஸ் சொல்லுவாங்க, மீண்டும் என்னை ஆட்கொள்ளலாம். வேப்பங்கொட்டியே தின்று கொண்டிருந்த ஒரு புழு அதனை மாற்றி கல்கண்டை உண்ணும் வண்ணம் ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சானா, திறந்து விட்டப்புறம் 4 மாசம் கழிச்சு திரும்பவும் அந்த வேப்பங்கொட்டையை திங்கிறதுக்கு ஓடி போச்சான். அதுபோல எந்த நிலையிலும் பெருமான் நம்மை தொடர்ந்து காத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் பழைய குருடி கதவை திரடி என்று ஆகிவிடும். பெருமான் நம்மை தொடர்ந்து காக்க வேண்டும், இல்லை என்றால் நாம் மீண்டும் பழையதையே விரும்புவோம். அவ்வாறு விரும்பா வண்ணம் என்னை நீ குறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளி செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அடிகேள் உனக்காளா இனி அல்லேன் எனலாமே. அடிகள் என்ற சொல்லுக்கு விழிவெற்றுமை அடிகள் என்பது பெருமானே என்பது பொருள். அடிகள் என்று கடவுளுக்கும் பெயர், அடியார்களுக்கும் பெயர். கடவுள் தன் திருவடியினாலேயே பஞ்சகிருத்தியங்களை செய்வதனால நின்னிற் சிறந்த நின் திருவடி இணையவை என்று பரிபாடல் முதல் சொல்லப்பட்டிருக்கின்றது. பகவான்கிட்ட நம்முடைய அவன்கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம், உன் திருவடி வேண்டும் என்று கேட்கிறோம். என்பதனால பெருமானுக்கு அடிகள் என்று பெயர். அந்த திருவடியே நம்பி வாழ்வதனால அடியார்களுக்கும் அடிகள் என்று பெயர். நம்பி நந்தி அடிகள், தண்டி அடிகள், அப்பூதி அடிகள்னு அர்த்தம். திருவடியே நம்பி வாழ்கின்றவர் பெருமானே, உன் திருவடியிலே அன்பு செய்வர்கள் எந்த ஒரு நிலையை பெறுவார்களோ அந்த நிலை எனக்கு உண்டு என்று நீ ரிசர்வ் செய், கேரண்டி பண்ணு, கிவ் அஷூரன்ஸ் அப்படிங்கிறார். அதை நீ பண்ணிட்டேன்னா நான் கவலை இல்லாம மீதி நாட்களை ஓட்டுவேன். சொக்கநாதர் வந்து சொல்லிட்டார், உனக்கு மோட்சம் உண்டு பண்ணிட்டா நம்ம எவ்வளவு ஜாலியா இருப்போம். அத சொல்றார், பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய். பெருமானே உன் திருவடியிலே பணிகின்றவர்கள் இருக்கிறார்களே மெய்யடியார்கள், அவர்கள் பெறுகின்ற அந்த உயர்ந்த சிவபதவியே எனக்கு நீ வரையறுத்து தருவாயாக. அப்பொழுது நான் அச்சமின்றி இந்த உலகிலே வாழ்வேன். ஆதன் பொருளானேன், ஆனால் நான் பயனிகள் கையில் இருக்கின்ற பொருள் போல ஆனேன். ஆதன் என்றால் ஒரு பொருளை பயன்படுத்த அறியாதவனுக்கு ஆதன் பேர். ஒரு மட்டை தேங்காய நாய்கையில கொடுத்தா அந்த நாய்க்கு என்ன தெரியும், அத யானை கையில கொடுத்தா யானை அதை காலால மிதிச்சு அதை உரிச்சு தின்னுடும். ஆனா நாய்கையில கொடுத்தா அது இன்னத்திற்கு கொடுக்காம ஃபுட்பால் விளையாடிக்கிட்டே இருக்கும். அதே போல உயர்ந்த மனித பிறவியை நீ என் கையிலே கொடுத்ததை அறியாது இருந்தேன், இப்பொழுது எனக்கு நீ ஒரு வழிகாட்டினாய். முன்பெல்லாம் ஆதன் பொருளானேன் என்று சொல்றார். ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் ஆதி உனக்காளா இனி அல்லேன் எனலாமே. தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி எண்ணார்புறம் ஒன்றும் எரி உண்ணன் நகை செய்தாய். மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உனக்காளி அல்லேன் எனலாமே. அண்ணல் என்ற சொல்லினுடைய விழிவேற்றுமை அண்ணா என்பது. அண்ணல் என்றால் உயர்ந்த குணங்கள் நிரம்பியவன். பெருமானே நீ எல்லாமாக இருக்கின்றாய் என்றது பெருமானுடைய பெருமையை சொல்கின்றார். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் ஆனாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. பெருமானே எல்லாமாக இருந்து எனக்கு அருள் செய்கின்ற உன்னை உனக்கு நான் அடிமையில்லை என்று அந்த உண்மையை உணர்ந்த பிறகு சற்றேனும் நினைக்க முடியுமா, உரைக்க முடியுமா, பொருந்துமா என்று சொன்னார். எற்றார்புறம் ஒன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய். எற்றார் என்று சொன்னால் பெருமானோடு பகைமையை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் முப்புறத்தை பெருமான் எரித்தான். தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வான் நீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆற்றாய் உனக்காளாய் இனி அல்லேனலாமே. ஆற்றாய் என்றால் செல்கதியாக இருக்கின்ற பெருமானே. பெருமான் நமக்கு ஆறாகவும் பேராகவும் இருக்கின்றான். பெருமான் தான் பேரு என்றால் டார்கெட், வழியாகவும் பெருமான் இருக்கின்றான். அவன் தன் வீட்டிற்கு நம் வீட்டிற்கு வந்து நம் கையை பிடித்து அழைத்துச் செல்பவனா இருக்கின்றான். பேரு என்பது சிவகதி, ஆறு என்பது பெருமான் குருநாதனாக வந்து செய்கின்ற அருள். ஆறும் பெருமாக பெருமான் இருக்கின்றான். மழுவாழ்வலேந்தி மரயோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயரா இன தீர்த்தல் உன தொழிலே. பெருமானுக்கு இதுதான் தொழில். பெருமானை வழிபட்டு வெறுங்கையோடு திரும்பியவர்கள் இல்லை. ஒருவேளை சொக்கநாதர் தரிசனம் பண்ணி நாம் நினைத்தது நடக்காமல் இருக்காது. அவரவர் பண்பிற்கேற்ப நிச்சயமாக பெருமான் பேரருள் செய்வார். அதாவது குறைச்ச மார்க் வாங்குற இடத்துல நமக்கு நிறைய மார்க் தரக்கூடிய நல்ல ஆசிரியர் அவர். எப்படியாவது அடுத்த கிளாஸுக்கு போடணும்னு தள்ளி விட்டுருவார். நாம இந்த கிளாஸ்லயே இருக்கலாம்னு நினைச்சா கூட விட மாட்டார். ஆகவே பெருமான் வந்து பெருமானுக்கு இயல்பு என்ன, தொழில் என்ன, அவர் வேலையே தன் அடியார்களுக்கு அருள் செய்வதே வேலை. நோ ரெஸ்ட், பெருமானுக்கு ஓய்வே கிடையாது. தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே என்றால் உனக்கு இயல்பாகி விட்டது. செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரன் எம்பெருமார்காள் அல்லேன் எனலாமே. ஆரூரனாகிய நான் இந்த அடியவன் எம்பெருமானாகின்ற உனக்கு அடியேன் அல்லேன் என்று சொல்லுதல் இனியேனும் பொருந்துமா பெருமானே? அடியேன் உனக்கு மீளா அடிமை என்பது உறுதி என்ற பொருளிலே இந்த பதிகத்தை பாடி பெருமானுக்கு தன் அடிமையை விண்ணப்பித்தார். பெருமான் மனமகிழ்ந்தார். அந்த பதிகத்தை ஏற்றுக்கொண்டு பெருமான் என்ன அருள் செய்கின்றான் என்று சொன்னார், நீ ஊர் ஊராக சென்று நமக்கு இவ்வண்ணமே தொண்டு புரிவாயாக என்று சொன்னான். சொல்லார் தமிழ் இசை பாடிய தொண்டன் தனை இன்னும் தொடர்ந்து பல்லாறு உலகினில் நம் புகழ் பாடுக, பல விதங்களிலும் நம் புகழினை இந்த உலகத்தினை நீ பாடுவாயாக என்று நம்பியாருடைய பதிகங்கள் எல்லாம் ஒவ்வொரு பதிகமும் சுவை கூடிக்கொண்டே போகும். பல விதங்களிலும் பெருமானுடைய பெருமையையும் கருணையின் எளிமையையும் அவர் பாடிக்கொண்டே போகின்றார். அவ்வாறு பாடுவாய் என்று அருள் செய்து அந்த பெருமான் அவரை வழி அனுப்பினான். அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிற்று என்று ஒரு கேள்வி வருது. கல்யாணம் நின்று போச்சு, அந்த பெண் என்ன தப்பு பண்ணினா, அவளுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பின்னால் ஒருவர்கள் அந்த கேள்வியை கேட்பார்கள் என்று சேக்கடர் பெருமான் கருணையோடு ஒரு உண்மையை நமக்கு சொல்கின்றார். இந்த உலகத்திலே மிக எளிதிலே சிவலோகத்தை பெற்ற உயிர் என்றால் அந்த பெண் தானா? என்ன அந்த பெண் நம்பியாரூரை சிறிது நேரம் பார்த்திருக்கிறாள். அந்த உருவத்தை தன் மனத்திலே படமாக பிடித்து கொண்ட அவள் அந்த குருநானாக என்ற நம்பி ஆரூருடைய மறவாத சிந்தையோடு தவம் செய்து பெருமானுடைய திருவடியை உறுதியாக பெற்றாள், பிறப்பினை ஒழித்தாள் என்று சொல்ற. பிறரெல்லாம் காட்டுக்கு போவாங்க, உண்ணத்தக்கவற்றை உண்ணாது உணவினை மறுப்பார்கள், உறக்கத்தினை மறுப்பார்கள், கடிய கொடிய தவங்களை செய்வார்கள், அந்த தவத்தை நெடிய நாட்கள் செய்வார்கள். அந்த பெண் சிறிதும் சிரமப்படல, நம்பி ஆரூரை நினைத்துக் கொண்டிருந்து சில நாள் வாழ்ந்தாள், வாழ்ந்து பெருமான் திருவடியை பெற்றாள். அயலோர் தவம் முயல்வார் பிறர், பிறரெல்லாம் வேறு விதமான தவங்களை முயல்வார்கள், அந்த தவத்திலே உறுதி உண்டோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நம்பி ஆரூரரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயமாக சிவகதி உண்டு என்பதை காட்டிய முதலாம் அவர் யார்? இந்த பெண் தான். நம்பி ஆரூருடைய திருவடியிலே வழிபடுபவர்களுக்கு நிச்சயமாக சிவகதி உண்டு என்பதை முதலிலே எடுத்து காட்டியவர் யார்? அந்த பெண். ஆகவே பிறரெல்லாம் வேறு வழிகளை கடைபிடிப்பார்கள், அதை பத்தி நமக்கு பேச்சு இல்லை. என்ன அவையெல்லாம் உறுதி பயக்கின்ற வழிகள் இல்லை என்பதை போல ஆசிரியர் சொல்கின்றார். அயலோர் தவம் முயல்வார் பிறர், அதை பத்தி நமக்கு என்ன? அன்றே மனமழியும் செயலால் நிகழ் புத்தூர் ஒரு சிவவேதியன் மகளும், திருமணத்தன்றே திருமணம் நின்று போயிற்று என்ற அளவிலே நிகழ்ச்சி நிகழ்ந்தது. அப்படிப்பட்ட அந்த சிவவேதியன் மகள் ஷடங்கவி சிவாச்சாரியுடைய பெண்ணானவள், உயர் நாவலர் தனிநாதனை ஒழியாது உணர்வழியில் பெயராது நம்பியாரூரை இடைவிடாது நினைக்கின்ற அந்த தியான நிலை அதிலே சற்றும் பின்வாங்காது. அவள் அவனை நினையாது இருந்த நிமிடமே இல்லை. பெயராது என்றால் அந்த தியானத்தை கைவிடாது இருந்து உயர் சிவலோகமும் எளிதாம்பகை பெற்றாள். தன் குருநாதனை இடைவிடாது நினைப்பவர்கள் சிவலோகத்தை உறுதியாக பெறுவார்கள். இதனினும் எளிய வழி இல்லை என்பதை உலகிற்கு அறிவிக்கின்ற வகையிலே அவள் சிவலோகத்தை எளிய வழியிலே பெற்றாள் என்ற அளவிலே இன்றைய வகுப்பு நமக்கு நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நம்பியாரூரர் தலங்கள் தோறும் சென்று பெருமானை பாடிக்கொண்டே தன் வாழ்வினை இனிமையாக நிகழ்த்துவார். அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் பார்ப்போம். நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி சித்சபேஷா.